Bhagavad Gita as it is, chapter 2, text 44. Bhoga Ishvarya Prasaktanam Tayaparita Chetasam Devasayam Kabuddhihi Samadho Navidhiyate. In Bhagavad Gita, Krishna teaches us to fix our minds.
Bhagavad Gita is Krishna Namadhiyatilla. மனதை நிலைப்படுத்துவது எப்படி என்பதை போதிக்கின்றார்.
Specifically, the mind, Krishna tells us, should be fixed on him.
குறிப்பாக மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும்.
மன்மனா, he says, think of me.
மன்மனா என்று கூறுகிறார், என்னை பற்றி நினை.
And how to think of him?
எவ்வாறு அவரை
அனன்ய சேத சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஃ. He refers to that devotee who is always thinking of him without deviation.
எந்தவிதமான மாறுபாடுமின்றி எப்போதுமே தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் பக்தரை பற்றி அவர் கூறுகிறார்.
This is samadhi.
இதற்குத்தான் சமாதி என்று பெயர்.
In the morning we were discussing the eightfold yoga system.
இன்று காலை இந்த எட்டுப்படியில் அஷ்டாங்க யோகத்தை பற்றி நாங்கள் விவாதித்தோம்.
Which culminates in samadhi.
அது சமாதியில் முடிவு பெறுகின்றது.
The definition is given here of samadhi as fixed mind.
சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று குறிப்பிடப்படுகிறது.
Now some people say that it doesn't matter what the mind is fixed on, but it should be fixed.
சிலர் கூறுகிறார்கள், நாம் எதில் மனது நிலைத்திருக்கிறது என்பது முக்கியமில்லை, மனது நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம்.
And they say that you can meditate in any way you like, and in this way the mind should be fixed.
அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் எந்த விதமான தியானமும் மேற்கொள்ளலாம், மனது நிலைநிறுத்தப்பட்டால் போதும் என்கிறார்கள்.
But specifically the mind should be fixed on Krishna.
ஆனால் குறிப்பாக மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும்.
Now, if we say the mind should be fixed on Krishna, that can be understood in different ways.
நாம் மனது கிருஷ்ணரின் மீது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினால் அதை பலவிதமாக சிலர் புரிந்து கொள்வார்கள்.
Because different people have different understandings of what is Krishna.
ஏனென்றால் கிருஷ்ணரை பற்றி பலர் பலவிதமான அறிவுகளை கொண்டிருக்கிறார்கள்.
Some people think that Krishna is a good object to meditate on, but then when the mind is fixed, then no more need to meditate.
சிலர் நினைக்கிறார்கள், கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் நினைப்பதற்கு ஒரு நல்ல விஷயம்தான், ஆனால் மனம் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அது தேவையில்லை.
And others think of Krishna as the supreme controller, Parameshwar.
மற்றும் கிருஷ்ணரை பரம பரம கட்டுப்படுத்துபவர் என்று நினைக்கிறார்கள்.
Which is correct.
அதுதான் சரியானது.
But bhakti, in its highest sense, means to understand Krishna not only as the supreme controller, but as the supreme beautiful.
ஆனால் பக்தி என்றால் கிருஷ்ணரை மேலான கட்டுப்படுத்துபவர் என்பது மட்டுமல்ல, மிக எல்லாரை காட்டிலும் அழகானவர் என்றும் கொள்ள வேண்டும்.
The supreme friend.
எல்லாரை காட்டிலும் சிறந்த நண்பர்.
And the supreme source of all pleasure.
எல்லா இன்பங்களுக்கும் ஆதாரமாக மிகுந்த உன்னத ஆதாரம்.
That he is the supreme lord means that he is the supreme object of service.
The Paramapurusha Bhagavan endral namadhu sevaikku uthanda miga uyartha uyarthavar avare.
But that service is actually loving service when we love him not simply as the supreme controller but as the supreme friend.
பகவானை நாம் மேலான கட்டுப்படுத்துபவர் என்பது மட்டுமல்லாமல் மேலான நண்பர் என்றும் தான் கருத வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி.
Therefore we find descriptions in Srimad Bhagavatam of Krishna running and dancing with his boyfriends, young boys, in the groves of Vrindavan.
எனவேதான் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கிறோம், கிருஷ்ணர் தன்னுடைய இளம் நண்பர்களுடன் விளையாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பிருந்தாவன வனங்களில் சந்திப்பதை பார்க்கிறோம்.
This is the pinnacle of theism.
இதுதான் பக்தியின் மிக உயர்ந்த நிலை.
Now, here it's stated that one can attain samadhi, how to attain samadhi. Here in this verse, samadhi is being described. Now, it does not seem that running around in cowherd pastures has got anything to do with samadhi. Up to this very day, if you go in the countryside, you'll find young boys running along behind cows with sticks. And it doesn't seem to be like anything to do with spiritual life. And it isn't. So how can we say that Krishna consciousness means to worship a cowherd?
So Krishna unarvu endral oru idai sirivanai vazhipiduvathu endru evvaru naam solla mudiyum?
What's that got to do with God?
Adhukkum kadavukkum enna sambandham?
It's not surprising if we have this doubt.
இந்த சந்தேகம் உங்களுக்கு வேணாம், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை.
Because even Lord Brahma has this doubt.
ஏனென்றால் பகவான் பிரம்மாவும் இந்த சந்தேகம் கொண்டிருந்தார்.
And he happens to be the most intelligent person in the universe.
அவர் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகுந்த அறிவாளியாக இருந்தார்.
Even one of his heads is enough. He's more intelligent than anyone else in the universe. He's got four heads.
அவருக்கு நான்கு தலைகள் இருக்கின்றன, ஆனால் அவருடைய ஒரு தலையே போதும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அறிவை காட்டிலும் அந்த ஒரு தலையிலேயே அதிக அறிவு இருக்கிறது.
And he is known as Kamalasana. He sits on the lotus throne.
அவருக்கு கமலாசன என்று பெயர். அவர் ஒரு தாமரையிலான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்.
That is sprouted from the navel of Lord Narayana.
அது நாராயணரின் தொப்புள்கொடியிலிருந்து மலர்ந்தது.
And he himself is the son of Narayana.
Avare Narayananudaiya magan dhaan.
And he knows
that.
In Christianity, they say Jesus is the son of God.
Krishna madathil Jesus kadavalin maindan endru koorugiraargal.
We don't deny that.
Naam adai maruppadillai.
But Brahma is the first son of God in this universe.
Anal pravanjathil bhagavanin mudhal magan Brahma.
There are many others also.
Adukku piragu anegam perum irukkiraargal.
So Brahma, he happens to know that he is the son of God.
So Brahmavukku theriyum thaan kadavalin maindan endru.
And from time to time he prays to Narayana to appear within this universe.
Avar avapodu Narayanan indha ulagathil avadharikka vendum endru prarthanai seigirar.
In Narayana Kavalino come living and being in vain. Krishna, the Supreme Personality of Godhead, appears from time to time within the universe when there's too much disturbance by the demons.
இந்திராரி வியாசனம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. இந்த உலகத்தில் அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது அவ்வப்பொழுது பகவான் கிருஷ்ணர் இங்கு அவதரிக்கிறார்.
So when the demons disturb, when the asuras disturb the demons fight back.
அசுரர்கள் தேவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் போது தேவர்கள் திருப்பி சண்டை போடுகிறார்கள்.
But sometimes if they find themselves overwhelmed,
சில சமயங்களில் அவர்கள் அசுரர்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக
உணர்கிறார்கள்.
அப்பொழுது அவர்கள் பிரம்மாவை அணுகுகிறார்கள்.
And he in that circumstance may approach Lord Vishnu.
அவர் அப்பொழுது பகவான் விஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறார்.
So Brahma is the son of Lord Vishnu and he appealed to Vishnu to appear.
எனவே பிரம்மா பகவான் விஷ்ணுவில் மைந்தர். எனவேதான் அவர் விஷ்ணுவிடம் அவதாரம் எடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்.
Which he did as Lord Krishna, who is actually the origin of Vishnu.
கிருஷ்ணர் விஷ்ணுவின் ஆதாரமாக இருக்கிறார்.
So, it might be a good idea to say to just unplug it. If you leave it off, then it makes a noise all the time. When Krishna was in the womb of Devaki, the demigods, headed by Lord Brahma, offered him prayers.
Krishna, Devaki in garbhatu irukkum bodhu, devargal Brahmavin thalaiyil avarku prarthanai
seithaargal. So, Lord Brahma knows who is Krishna.
Enave, Brahmavukku theriyum Krishna yaar endru.
He is the Supreme Personality of Godhead. But when he saw Krishna running barefoot with cowherd boys, and some of them stealing his lunchbox, some of them jumping on his back, he had a doubt. Is this really God? So then Brahma, he tested Krishna. Which was a foolish thing to do. Impelled by the... At least superficially we can say it was foolish. We don't say, oh, Brahma is foolish. At least superficially we can say it's foolish. We never say the Lord Brahma. But impelled by the Leela Shakti of the Lord, Lord Brahma stole the cowherd boys and calves from him. But then he saw that Krishna still had his cowherd boys and calves with him. So he attempted to bewilder Krishna, but as a result, he himself became bewildered by Krishna.
அவர் கிருஷ்ணரை குழப்பமடைய செய்ய வேண்டும் என்று எண்ணினார், ஆனால் அவரே குழப்பமடைந்து விடுகிறார்.
He was thinking, I am very great. And who is this Krishna running around with bare foot, with bare feet, chasing after cows?
அவர் நினைக்கிறார், நான் மிக பெரியவன். இந்த கிருஷ்ணர் யார், வெறும் காலுடன் இடைச்சலுடன் ஓடிக்கொண்டிருக்கிறானே.
And then Krishna showed that these replacement cows and calves were all Vishnu forms.
அப்போது கிருஷ்ணர் காண்பிக்கிறார், மாற்றாக வைக்கப்பட்டுள்ள கல்லுகளும் இடைச்சலர்களும் விஷ்ணு தான் விஷ்ணு உருவத்தில் இருப்பதாக காட்சி கொடுக்கிறார்.
All these Vishnu forms were being worshipped by many Brahmas, Rudras and so many different demigods.
இந்த எல்லா விஷ்ணு உருவங்களையும் பிரம்மா மற்றும் மற்ற தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்க்கிறார்.
So at this point, Lord Brahma offered many important prayers to Lord Krishna.
And the same thing, Brahma, mega mukhyamana prarthanaigalai Krishna ku
of which one is now said, jananta eva janantu kim bahuta mana prabho manasa vabasa vacho Vaivarantavagocharaha. He said that someone may say that I understand Krishna.
Our Kurinar, Sila Guru Vundu, Nan Krishna in Kutukundu Vitain, Hindri.
Let them say like that.
Our Avar Sulikuratam.
But as far as I am concerned, Krishna is not possible to understand by any mental, intellectual, or sensual effort.
ஆனால் என்னை பொறுத்தவரை கிருஷ்ணரை மனதினாலோ அறிவினாலோ புலன்களாலோ யாரும் புரிந்து கொள்ள முடியாது.
So to play with Krishna, this is the highest samadhi.
எனவே கிருஷ்ணருடன் விளையாடுவது இதுதான் மிக உயர்ந்த சமாதி நிலை.
This is difficult for the yogis to understand.
யோகிகளுக்கு இதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும்.
What to speak of the yogi is even difficult for Lord Brahma to understand. Because samadhi can be obtained by the yoga system by stopping all activities.
யோகா முறையில் எல்லா செயல்களையும் நிறுத்துவதன் மூலமாக சமாதி நிலையை அடைய முடியும்.
No sensual activities.
எந்த விதமான புலன் ஈடுபாடுகளும் இல்லை.
No frivolous activities.
எந்த விதமான அபமான செயல்களும் கிடையாது.
No running behind cows. No playing on flutes. No eating delicious foods. So the concept of samadhi of the yogis is a very sober one.
எனவே யோகிகள் சமாதி என்று நினைப்பது மிக
can say dhira. Even though yogis are meditating on Lord Vishnu, they perceive of him as a very grand figure.
So Vishnu ஐ குறித்து தியானிக்கும் யோகிகள் கூட அவரை மிக உயர்ந்த உருவத்தில் தியானிக்கிறார்கள்.
The samadhi of the devotee is to play with Krishna.
ஆனால் ஒரு பக்தன் சமாதி என்பது கிருஷ்ணருடன் விளையாட்டில் ஈடுபடுவது.
Krishna's activities are often misunderstood.
கிருஷ்ணருடைய செயல்கள் எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன.
Because spiritual life means to become withdrawn from sensual activity.
ஏனென்றால் ஆன்மீக
No one can become advanced in spiritual life if he is an Epicurean,
a
sense enjoyer. But then we see that Krishna himself appears to be a sense enjoyer.
ஆனால் நாம் பார்க்கும்போது கிருஷ்ணரே புலன் விஷயங்களில் ஈடுபட்டது போல் நமக்கு தோன்றுகிறது.
Krishna is dancing with women.
கிருஷ்ணர் பெண்களுடன் நடனம்
ஆடுகிறார்.
பாட்டு
வாசிக்கிறார்.
நடனம் ஆடுகிறார்.
மிக அழகான உடைகளை அணிகிறார்.
அவருடைய வலிமையை மற்றவர்களுடன் சண்டையிட்டு வெளிப்படுத்துகிறார்.
So what's spiritual about that?
எனவே இதில் ஆன்மீகம் என்ன இருக்கிறது?
The difference is one of quality. That Krishna's sense enjoyment is not the depraved sense enjoyment of this material world.
So Krishna's puran inbangal inda ulagathilulla kalangapatta puran vishayam inbangal pondradhalla.
No one can understand the sense enjoyment of Krishna who is interested in his own personal material sense
enjoyment.
Even if one has the desire to enjoy Krishna consciousness,
ஒருவருக்கு கிருஷ்ண உணர்வை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கலாம்.
That will bar him from entering into Krishna consciousness. That will bar him. That will bar him from entering into Krishna consciousness. Prevent him. Because Krishna consciousness means to act for Krishna's enjoyment.
ஏனென்றால் கிருஷ்ண உணர்வு என்றால் கிருஷ்ணருடைய திருப்திக்காக இன்பத்திற்காக செயல்படுவது.
Now you may think, well, I shall sit at home and be Krishna conscious peacefully by myself.
நீங்கள் நினைக்கலாம், நான் வீட்டில் அமைதியாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட போகிறேன் என்று.
That is one kind of Krishna consciousness.
அது ஒரு விதமான கிருஷ்ண உணர்வு.
But it is not pure Krishna consciousness.
Anal, adu thooya Krishna unarvu alla.
Because actual Krishna consciousness means to do what Krishna wants us to do.
ஏனென்றால் உண்மையான கிருஷ்ண உணர்வு எதுவென்றால் கிருஷ்ணர் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்வதுதான்.
So may say, well, at home I'm sitting and chanting by myself, and Krishna likes. Krishna tells us to chant, so I'm doing that.
நீங்கள் கூறலாம், நான் வீட்டில் அமைதியாக எனக்கு நானே ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன், கிருஷ்ணர் இதை விரும்புகிறார் என்று.
So to do so is certainly far better than sitting at home and watching TV.
நாம் வீட்டில் இருந்து டிவி பார்ப்பதை விட அது சிறந்ததுதான்.
Of course, I've seen some people who watch TV and chant at the same time, but it's not a very good idea. Not recommended. But if you think that, well, you know, in the temple it's always crowded and sometimes there's some disturbance, so let me just be peacefully at home chanting Hare Krishna. You may think like that.
நீங்கள் நினைக்கலாம், கோவிலில் சங்கடி அதிகமாக இருக்கிறது, அங்கு அமைதி இல்லை, எனவே நான் வீட்டில் அமைதியாக ஜெபம் செய்கிறேன் என்று நினைக்கலாம்.
This is something like Arjuna's proposition.
இது அர்ஜுனனுடைய எண்ணத்தை போன்றது.
That I don't want to fight, so let me peacefully be a good person without fighting.
அர்ஜுனன் நினைத்தான், கூறினான், நான் போரிட விரும்பவில்லை, நான் அமைதியாக செயல்படுகிறேன் என்று.
Arjuna, he wasn't proposing to be against Krishna.
Arjuna கிருஷ்ணருக்கு எதிராக எதையும் செய்ய நினைக்கவில்லை.
He wasn't proposing to be a non-devotee.
அவன் பக்தன் அல்லாதவனாக இருப்பதற்கு முயற்சிக்கவில்லை.
He was just proposing, well, I'll be a devotee peacefully. Why get involved in all these troubles?
அவன் எண்ணினான், நான் அமைதியாக ஒரு பக்தனாக இருந்து விடுகிறேன், எதற்காக இந்த போரெல்லாம்.
Krishna didn't accept that. This is not anaya dushta mastarvyam kirti karam Arjuna. This is not befitting you, Arjuna.
Anal Krishna idai yerkavillai, anaya dushta mastarvyam, idu ungalku thagaiyanadalla endru koorinar.
You are meant for better things than this.
இதை விட உயர்ந்த காரியங்கள் செய்வதற்காக இருப்போம் நீ.
Now Arjuna could say, oh yeah, what's wrong? I want to be peaceful, I want to be good, and I'll be a devotee. Now what's wrong with that?
Arjuna நினைக்கிறான், நான் என்ன என்ன தவறு இருக்கிறது, நான் பக்தனாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறேன், அமைதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறேன், இது என்ன தவறு?
Why should I get involved in this fighting just for sense enjoyment so we can enjoy the kingdom?
ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஏன் இந்த போரில் ஈடுபட வேண்டும்?
Rather, I'll withdraw from the fighting and that will show I'm more detached. But Krishna pointed out to him that your apparent vairagya is actually asakti. Because your so-called renunciation is not on the basis of what I, Krishna, want, but on the basis of what you want, and that is not actually renunciation at all.
So, நீ துறவரம் என்று கூறிக்கொண்டது உண்மையில் நான் விரும்புவதல்ல, இதை நீதான் விரும்புகிறாய், எனவே இது உண்மையான துறவரம் அல்ல.
So, a devotee who is involved in this world for the sake of fulfilling the mission of Krishna, if he's actually doing that for the pleasure of Krishna, he's far better than the so-called renounced yogi.
So, ஒருவர் கிருஷ்ணரை திருப்தி படுத்துவதாக செயலாற்றுவதாக உண்மையிலேயே
அனாஷித கர்ம ஃபலம் காயம் கர்ம கரோதி சசன்யாசி சயோகி ச நிவாரண சாக்கியா. Krishna says, one who performs his duty as he is obliged to, without being attached to the results of the world, he is the real sannyasi, he is the real yogi, not one who gives up all activities, not one who simply withdraws from the world.
So Krishna கூறுகிறார், யார் உண்மையான சன்னியாசி, யார் யோகி என்பது, பலனை எதிர்பார்த்தாலும் கடமையை செய்வன் தான் உண்மையான சன்னியாசி. நெருப்பில் மூட்டாமல் இருப்பவனோ அல்லது செயல்களுக்கு ஈடுபடுவனோ உண்மையான சன்னியாசி அல்ல என்று கூறினார்.
So Krishna instructed Arjuna how to be in samadhi.
எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் சமாதி எவ்வாறு நிலைபெறுவது.
நாம் அனுஸ்மர யுத்தியச்சிங்க் ஆஃப் மீ அண்ட் ஃபைட்.
மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, என்னை நினைத்துக் கொண்டு அதே சமயம் போரிலும் ஈடுபடு.
அர்ஜுனன் ப்ரொபோஸ், I will go away and think of you, Krishna.
அர்ஜுனன் கூறினான், நான் போரை விட்டு கொண்டிருக்கிறேன், உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
Krishna said, you want to think of me? Very good, but fight also.
கிருஷ்ணர் கூறினார், என்னை பற்றி நினைக்க விரும்புகிறாயா? நல்லதுதான், ஆனால் போரிலும் ஈடுபடு.
But how can I fight and think of you? How can I fight and think of anything else?
நான் போரிடும் பொழுது உன்னை எப்படி நினைப்பது, மற்றவற்றை நான் எவ்வாறு நினைப்பது?
But Krishna told this Maam Anusmara Yudhyacha.
Anna Krishna kurira, yet Maam Anusmara Yudhyacha. Ennei nilai kuriru.
Tesham satata yuktanam bhajatam priti purvakam dadami buddhi yogam tam yena maam upayanti te. I will give you the intelligence, if you are sincere to serve me, I will give you the intelligence by which you can do so. Krishna told Arjuna.
நீ எனக்கு செய்வதில் சத்தை உள்ளவனாக இருந்தால் உனக்கு வேண்டிய அறிவை நான் கொடுக்கிறேன் என்று கூறினார்.
So the complete concept of samadhi is dynamic, not static.
எனவே சமாதி என்பது செயல்படாமல் இருப்பதல்ல.
The samadhi of Hanuman jumping to Lanka, looking for Sita, burning Lanka is far more advanced than that of the yogi sitting in caves. The samadhi of the gopis hearing Krishna's flute and running to Krishna. They're not caring for the restrictions of their husbands or fathers.
அவருடைய கணவன்கள், அவருடைய பெற்றோர்கள், அவருடைய விதிகளை பொருட்படுத்தாமல் அவர்கள் கிருஷ்ணரிடம் சென்றார்கள்.
This is the highest samadhi.
இதுதான் மிக உயர்ந்த சமாதி.
Their mind is completely fixed on Krishna.
அவர்கள் மனது முழுவதுமாக கிருஷ்ணரிலேயே நிலைபெற்றிருந்தது.
And Krishna appreciates them.
கிருஷ்ணர் அதை மெச்சிக் கொண்டார்.
Nasadhyati maam yoga, Krishna says, I cannot be properly worshipped by the yoga process.
Nor by
following Varnashram Dharma, nor by Sankhya, nor Dharmam Sankhyam Udara. Krishna says, these things cannot satisfy me. Yatha bhakti mamarjita cannot satisfy in the same way as devotional service offered to me.
Krishna kurigirar, enakku seiyapadum bhakti sevai pola ivigal ellam enakku thirthi adikkadhu endru kurigirar.
But that dynamic activity in Krishna consciousness cannot take place if one is interested in one's own personal sense enjoyment.
ஆனால் ஒருவர் தன்னுடைய சொந்த துணர்வுகளில் விருப்பம் கொண்டவராக இருந்தால் இப்படிப்பட்ட நிலையை அடைய முடியாது.
Even the sense enjoyment of enjoying Krishna.
கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும் என்ற புலனின்ப கூட.
I shall sit peacefully and chant Hare Krishna.
நான் அமைதியாக இருந்து கொண்டு ஜபம் செய்கிறேன்.
As long as there is no disturbance.
எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல்.
Several times I've heard of devotees that are daily, dutifully chanting on mala 16 rounds.
நான் பார்க்கிறேன்.
Then some major problem comes, maybe in the home or something like that. And they said, well, my mind was so disturbed I couldn't chant.
அவர்கள் கூறுகிறார்கள், எனது மனது மிகவும் மஞ்சள் அடைந்திருக்கிறது, என்னால் ஜபம் செய்ய முடியவில்லை.
You should, that time you should chant more.
ஆனால் அந்த சமயத்தில் தான் நீங்கள் அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும்.
The difficulty is an opportunity to think, to take shelter of Krishna more.
ஒரு இடைஞ்சல் ஏற்படும் போது கிருஷ்ணரிடம் அடைக்கலாம் அடைவதற்கு நமக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது.
But if we think that first of all, everything should be peaceful and comfortable and nice, and then I shall chant Hare Krishna.
ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாம் சரியான பிறகு அமைதியான பிறகு நான் நினைக்கிறேன்.
That is also Krishna conscious but in a very neophyte state.
அதுவும் ஒரு விதமான கிருஷ்ண உணர்வுதான், ஆனால் அவ்வளவு உயர்ந்ததல்ல.
Sometimes people come to us and say, well, since I started chanting Hare Krishna, my difficulties increased so much. Generally we go to temples and we pray to God to get free from difficulties.
பொதுவாக நாம் பகவானிடம்
சென்று வேண்டுவது
விடுபட வேண்டும் என்பதற்காக.
ஆனால் நான் இந்த ஹரே
கிருஷ்ணன்
எனக்கு brothers of one very big business family, they came to me in a very distressed condition. They had lost so much money, crores and crores of rupees. And their reputation was spoiled because they couldn't pay, they had different debtors and they couldn't pay.
அவர்களுடைய கடன்காரர்களுக்கு அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாததனால் அவர்களுடைய பெயரும் மிகவும்
பாதிக்கப்பட்டிருந்தது.
நான் கூறினேன், நீங்கள் மிக
அதிர்ஷ்டசாலிகள்,
கிருஷ்ணர் பௌதிக பற்றுகளை எல்லாம் உங்களிடமிருந்து விலகி இருக்கிறார்.
So far you were thinking this is our money.
இதுவரை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் இதெல்லாம் என்னுடைய பணம் என்று.
So that is a thief's mentality. Thief, thief. So you are living as thieves, and now you can understand nothing belongs to you, everything belongs to Krishna. So they had come to me, I suppose, expecting some blessing that they could get all their money back.
அவர்கள் என்னிடம்
வரும்பொழுது வாழ்த்துறைகள் மீண்டும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு
வந்தார்கள். மக்கள் நினைக்கிறார்கள் கடவுளுடைய கடமை என்றால் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதுதான்
என்று. To fulfill God's desires for sense
pleasure.
You may say, well, that's not fair. But reality is not a democracy. Reality is autocracy. The reality is that we are controlled and he is the
controller.
Fortunately, he is a benevolent autocrat. And his love for us is beyond our imagination. Foolish people think that God's love for us is demonstrated by giving us facilities for sense enjoyment. But Krishna himself says that my mercy is demonstrated by taking away facilities for sense enjoyment.
ஆனால் கிருஷ்ணரே கூறுகிறார் என்னுடைய கருணை எவ்வாறு வெளிப்படுகிறது என்றால் ஒருவருடைய குரல் முதல் விஷயங்களுக்கான பொருள்களை
பறிப்பதன் மூலம் To those who are merciful to, Krishna says, I gradually take away all their wealth.
Krishna கூறுகிறார் நான் யாரிடம் அன்பு கருணை கொண்டிருக்கிறானோ அவர்களுடைய செல்வங்களை நான் படிப்படியாக எடுத்துக்கிறேன் என்று.
So the yogis, one of the things they do is stand on their heads.
Yogigal avargal oru vishayam enna endral avargalude kaalil patrai kaalil nindru irukkirargal.
In bhakti yoga, if we are actually to take to bhakti yoga, then all our ideas have to be put on their heads, turned upside down.
ஆனால் நாம் பக்தி யுகத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாற்றப்பட வேண்டும்.
That I am coming to God for peace, you may not get peace.
நான் பகவானிடம் அமைதிக்காக வருகிறேன், ஆனால் உங்களுக்கு அமைதி கிடைக்காமல் போகலாம்.
Actually, we will get peace.
ஆனால் உண்மையிலே நமக்கு அமைதி கிடைக்கும்.
But not in the way we might expect.
ஆனால் நாம் எதிர்பார்க்கும் முறையில் அல்ல.
Generally, people think peace is that everything will be, my whole life there will be no disturbance to my sense enjoyment. This is what they think of as peace.
அமைதி என்றால் பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்றால், வாழ்நாள் முழுவதும் என்னுடைய புலன் என்பதற்கு எந்தவிதமான தடங்களும் ஏற்படாது என்று.
But Krishna's mercy on us will be that He will smash all prospects for our sense enjoyment.
ஆனால் கிருஷ்ணருடைய கருணை என்னவென்றால், இன்பங்களுக்கான எல்லா வசதிகளையும் அவர் அறவே நீக்கிவிடுவார்.
So that we have no other recourse but to take shelter of Him.
அப்பொழுது நாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதை விட நமக்கு வேறு எந்தவிதமான வழி இல்லை.
And therefore we shall feel great peace in our hearts.
அதன் மூலமாக நமது மனதில் அமைதி ஏற்படுகிறது.
This is demonstrated in the narration of the prostitute Pingala.
Pingala என்னும் ஒரு வேசியின் கதையில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
Who, being full of desire, waited for customers.
அவள் ஆசை உண்மையால் வாடிக்கையாளர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தாள்.
All night she waited, no customers.
இரவு முழுவதும் அவள் காத்திருந்தாள், ஆனால் யாரும் வாடிக்கையாளர் வரவில்லை.
Then she thought, anyway, what's the use? Let me take shelter of Krishna. Nairasha parama sukham. She realized that disappointment gives rise to the highest happiness. Nairasha is generally translated as disappointment. But it also means when we have no more hope of any material enjoyment, then we can actually attain the samadhi of loving Krishna.
எப்பொழுது நாம் புறநிலைகளை அனுபவிப்பான வாய்ப்பை இல்லாமல் போகிறோம், அப்பொழுது நாம் அந்த சமாதி நிலையை அடைகிறோம்.
As long as we are thinking of my own sense enjoyment, we cannot actually enter into Krishna consciousness.
நாம் நம்முடைய புகழ்நுட்பங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் வரையில் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது.
We are meant to facilitate Krishna's sense enjoyment.
நாம் கிருஷ்ணருடைய புகழ்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிறோம்.
But if we have desires for our own sense enjoyment, then we shall be envious of Krishna. Why should he enjoy? I should enjoy. We shall think.
நாம் நம்முடைய புகழ்களையே கிருஷ்ணரின் மீது பொறாமை ஏற்படும். அவரை நாம் ஏன் திருப்திப்படுத்த வேண்டும் என்று.
When we are fully dedicated to the principle of acting for Krishna's sense enjoyment, that is samadhi, that is bhakti.
எப்பொழுது நாம் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான சமாதி.
When we are prepared to accept distress to facilitate Krishna's happiness, that is samadhi.
கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக துயரங்களை ஏற்பதற்கு நாம் தயாராகும் போதுதான் அந்த நிலைதான் சமாதி நிலை.
For instance, Srila Prabhupada gave up the happiness of living peacefully in Vrindavan to go amongst the savages of America and teach them Krishna consciousness.
உதாரணமாக Srila Prabhupada அவர்கள் விருந்தாவனத்தில் அமைதியாக காலத்தை கழித்திருக்கலாம், இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அமெரிக்காவிற்குள் காட்டுகிறார்கள்.
He went with no money, no contacts.
அவர் செல்லும்போது அவரிடம் எந்த பணம் இல்லை, எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அவருக்கு.
He had to go through so many difficulties.
அநேக துயரங்களை அவர் அனுபவிக்க வேண்டி வந்தது.
But he accepted that for the sake of satisfying Krishna.
ஆனால் அவர் அதை எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக அந்த துயரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்.
This is samadhi.
இது சமாதி.
This is the standard of bhakti.
இதுதான் பக்தியின் தரம்.
It is not possible to even begin to understand this bhakti if one is thinking of how to satisfy his own senses.
நம்முடைய புலன்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமானால் பக்தியின் ஆரம்ப நிலையில் கூட நாம் நுழைய முடியாது.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம்.
Any question?
Yes. Sometimes I find that the devotees covered like during the beginning stage when they are neophytes, while preaching their neophyte devotees. Many devotees say that we can encourage the devotees to take part in kirtan. If they are interested towards sense gratification, divert that towards Krishna consciousness, like hear nice songs, you come to the temple, attend kirtan, and take Krishna prasad, and participate in Krishna consciousness, and that will gradually bring them to the pure Krishna consciousness. So, can we take that as an initial beginning, or should be from the beginning?
Said in Tamil, please.
புகழ் இன்பங்களில் திருப்ப முடிவராக இருக்கும்போது நாம் ஆரம்ப நிலையிலுள்ள பக்தர்களாக வழிபவர்களுக்கு ஆரம்ப நிலையில் உங்களுக்கு புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் கோயிலுக்கு வாருங்கள், பாட்டுகளை கேளுங்கள், நடனமாடுங்கள், பிரசாதம் பாடுங்கள். இதன் மூலமாக உங்கள் புலன்களை திருப்திப்படுத்திக்கலாம் என்று கூறுகிறோம். இது சரியா?
You can say both. You can say both things. Come here, chant Hare Krishna and be happy. Enjoy the nice prasadam and the nice kirtan. And then tell them that you are not the enjoyer, you are the servant of prasadam. And then their head will spin. First their head will spin from eating so much prasadam. What you do, you fill them up with so much prasadam that you can't move, that they can't move. When they can't move, you preach them so heavily. Both. They should. Actually, even that enjoyment, if we say, come and enjoy that hearing the kirtan. But if the kirtan is performed by pure devotees, then there's no quality of material enjoyment in them. The only way they can enjoy it is by coming to the spirit, at least initially to the spiritual platform. Materially speaking, kirtan as is generally performed in our temples is not musically very enjoyable. Musically, it's not on the standard of a classical music, Karnataka or something music performance.
So, you see, in Tarathil, Karnataka is one of the Pali things.
Or it's not like some rock concert. Sometimes it is, but it shouldn't be. It's not musically on the level. It's not on the level of professional musicians. So actually, persons, we can only appreciate that if we have some, at least some beginning, genuine appreciation of Krishna. So we can say, come and enjoy. But then when they come, we can tell them, you are not the enjoyer. But we can speak the truth. Those who are sincere, they will appreciate. They may not be able to digest all at once, but they will appreciate there's something valuable here. If we present Krishna consciousness just as, well, it's, you know, it's like this, and if you like, you can come, and you know, then what's the difference between this and any other mundane religious sect? Unless we can impress upon people the absolute necessity to surrender to Krishna, then it just seems that it's just like any other religious teaching. So genuine seekers may be disappointed. Anything else?
Yoga Maya, Mahamaya. What's the difference between Yoga Maya, Mahamaya? Yoga Maya ko, Mahamaya ko, la vidyasam enna?
Yoga Maya is the internal potency of the Lord which facilitates His pastimes.
Yoga Maya endre Bhagavanin ulshakti. Adu avarudaiya neelaiyumkana sthirikkirathu.
By which, for instance, Mother Yashoda thinks that the Supreme Personality of Godhead needs to suck her breast, otherwise he will not get proper nourishment. What's that verse? You know, that's Stano Pibo. You know that? Parikshit Maharaj asks, but how could Mother Yashoda be so fortunate that the Supreme Person, what kind of mercy did she have that the Supreme Personality of Godhead could suck her breast? Anyway, it's one of the shlokas from there. There's another. What is that? Shukadeva Goswami himself says that Nimam Varincho Nababo Nashirapyanga Ashraya Prasadam Lebhire Gopi Yattak Prapa Vimuktidat. In relationship to Yashoda's tying up Krishna. Yashoda Mai is tying up Krishna. He said that Lord Brahma, Lord Shiva, and even Lakshmi, who is always on the chest of the Lord, they could not get the same mercy that Mother Yashoda got, that she was able to tie up Krishna, who is the giver of liberation to others. So Maya means mercy, and it is the mercy of the Lord that His Yoga Maya Shakti bewilders them into thinking that He's not God. Out of love for Him, they forget that He's God. And Mahamaya is the Shakti that facilitates the conditioned souls forgetting that Krishna is a God out of envy of Him. By Yoga Maya, the pure devotees forget that Krishna is God so that they can serve Him in a best manner. And by Mahamaya, they forget that He is God so that they can give up His service altogether.
மகாயுத்தமாயின் காரணமாக கட்டுண்ட ஆத்மாக்கள் கிருஷ்ணரை பகவான் என்று மனம் வைத்து அவருக்கு சேவை செய்வதையே நிறுத்திவிட்டார்கள்.
யோக மாயா facilitates facilitating Krishna sense enjoyment.
யோகமாயா கிருஷ்ணருடைய பொருள்களை திருப்திப்படுத்துவதில் அதற்கு வழிவகுக்கிறது.
And Mahamaya facilitates one's own imitative sense enjoyment.
Mahamaya என்பது ஒருவன் தன்னுடைய சொந்த கற்பனையாக கற்பனை செய்து கொள்ளும் சொந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்கு உதவுகிறது.
Yoga Maya is facilitates the most intense service to the Supreme Lord.
பகவானுக்கு மிக ஆழ்ந்த சேவை செய்வதற்கு யோக மாயை துணை கிடைக்கிறது.
And Mahamaya facilitates the illusion of thinking that I myself am God. Ishwaraham aham bhogi.
Mahamayin karanamaga oruvar naane kadavul endru ennumbadi thoonapadugiraar.